السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبينا محمد الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. அருள் ஆலன் அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி இந்த ஃபுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு புனிதமான தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தந்திருக்கிறான். புனிதமான தீனுல் இஸ்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்பது இஸ்லாம் ஒன்று மட்டும்தான். ஒமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் فَلَنْ يُقْبَلَ مِنْ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. இஸ்லாத்தை விட்டுவிட்டு யார் வேறு எந்த மார்க்கத்தை மதத்தை தெரிவு செய்து அந்த மார்க்கத்தின்படி அவர்கள் நல்ல காரியங்கள் செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் அவை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். இது குர்ஆன் நமக்கு சொல்லி இருக்கிற உண்மை. கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது, இந்த தீனுல் இஸ்லாம் என்பது, இது மனித இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள மனிதர்களையும் ஏனைய படைப்பினங்களையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற ரப்புல் ஆலமீன் உருவாக்கிய மார்க்கம். நானும் நீங்களும் அந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறோம். அதுதான் நமக்கும் இந்த மார்க்கத்துக்கும் இருக்கிற தொடர்பு. இல்லை என்றால் இந்த மார்க்கம் நமக்கு சொந்தமானதல்ல. இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்ல. இதை அவன் உருவாக்கினான், அவனே பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான், அவன் கியாமத் வரைக்கும் பாதுகாப்பான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை நாம் கேட்காமலேயே பின்பற்றுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஒரு மனிதனுடைய உலகத்துடைய மறுமையுடைய வெற்றி முஸ்லிம்களுடைய மட்டுமல்ல. இந்த மார்க்கம் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமான மார்க்கம் அல்ல. உலகத்தில் எத்தனை மனிதர்கள் வருகிறார்களோ, அவர்கள் எந்த வீட்டிலே பிறந்தாலும் எந்த நாட்டிலே பிறந்தாலும் அவர்கள் அத்தனை பேருக்கும் உரிய மார்க்கம். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய உலகத்தின் வெற்றியையும் மறுமையுடைய நிரந்தரமான சுவர்க்கத்தின் வெற்றியையும் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதில்தான் வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மார்க்கத்திலே வழி நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். எப்பொழுதும் ஒரு மனிதன் நலவிலே செல்லும் பொழுது, சரியான பாதையிலே செல்லும் பொழுது அவனுக்கு பல விதத்திலும் சோதனைகள் வரும். இது அல்லாஹ்வுடைய நியதி. எல்லா காலத்திலும் சரியான வழி நடக்கிறவர்களுக்கு பலவிதமான சோதனைகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான். யார் உறுதியாக இருக்கிறார்கள், உறுதியுடன் யார் செயல்படுகிறார்கள் என்பதை சோதிக்க வேண்டும் என்பதற்காக பல விதத்திலும் அல்லாஹு தஆலா சோதனைகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவான். குர்ஆன் இந்த உண்மையை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. வலனபுலுவன்னக்கும், நாங்கள் நிச்சயமாக உங்களை சோதிப்போம். பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஉ வ நக்ஸிம் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸி வஸ் தமராத். சில பொழுது நாங்கள் உங்களுக்கு அனுப்பக்கூடிய சோதனை அது பயமாக இருக்கும். உலகத்தில் ஏதோ ஒன்று நடைபெறும், அது அந்த காரியம் நிகழும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே பயம் வரும், அச்சம் வரும். அப்படிப்பட்ட பயத்தை ஏற்படுத்தி நாங்கள் சோதிப்போம். இன்னும் சில பொழுது நாங்கள் பசியையும் பட்டினியையும் பஞ்சத்தையும் ஏற்படுத்தி சோதிப்போம். இன்னும் சில பொழுது உங்களுடைய வருமானத்திலே உங்களுடைய செல்வத்திலே குறைவை ஏற்படுத்தி நாங்கள் சோதிப்போம். சில பொழுது உங்களுடைய மனிதர்களில் குறைபாடுகளை ஏற்படுத்தி மரணங்கள் மூலமாக நாங்கள் சோதிப்போம் என்று அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்லி இருக்கிறான். உபஷிரிஸ் சாபிரீன், சோதனைகள் வரும் பொழுது யார் பொறுமையாக இருக்கிறார்களோ நபியே அவர்களுக்கு நீங்கள் நல்ல செய்தி சொல்லுங்கள், அவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்ற செய்தியை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு நல்ல காரியத்திலே நேரான வழியிலே செல்லும் பொழுது பல விதத்திலும் சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும். இந்த சோதனைகளை அல்லாஹ் ஏன் அனுப்புகிறான் என்றால், யார் உண்மையானவர்கள் என்பதை சோதிப்பதற்காக. சில பொழுது சின்ன சின்ன சோதனைகள் வரும் பொழுதே ஈமானிலே பலகீனமானவர்கள், யாருடைய ஈமான் பலகீனமாக இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள் சின்ன சின்ன சோதனை வரும் பொழுதே அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். பெரிய அளவு சோதனைகள் வரவில்லை, சின்ன சின்ன சோதனைகள் வருகிறது. இப்பொழுது அவர்கள் மார்க்கத்துக்கும் மார்க்கத்துடையவர்களுக்கும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் குறை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். சில பொழுது அவர்கள் முஸ்லிம்களை விமர்சிக்க ஆரம்பிக்கிறார்கள், அந்த பிரச்சனைகளை அவருடைய இவருடைய தலையிலே என்று போட ஆரம்பித்து விடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, சோதனைகளுக்கு பலவிதமான தோற்றங்கள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு தோற்றத்திலே மனிதர்களுக்கு சோதனைகளை அனுப்பி இருக்கிறான். மக்காவுடைய காலம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயங்கரமாக சோதிக்கப்பட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் பயங்கரமாக சோதிக்கப்பட்டார்கள். எப்படிப்பட்ட சோதனை அவர்களுக்கு வந்தது என்றால், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டு 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 அவர்கள் அந்த சோதனைகளை இல்லாமலாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி துவா கேட்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி பிந்திக் கொண்டே செல்கிறது. சஹாபாக்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரப்போகிறது? இந்த வார்த்தையை அவர்கள் சொன்ன நேரத்திலே அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக, அவர்களுக்கு ஒரு உண்மையை புலப்படுத்துவதற்காக அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான். நபியே, அவர்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு முன்னால இருந்த சமுதாயங்களுக்கு வந்த சோதனைகள் தெரியுமா உங்களுக்கு? வஸுல்ஸிலு ஹத்தா யகூலர் ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ். அவர்கள் சோதனைகளால் பிரச்சனைகளால் குலுக்கி எடுக்கப்பட்டார்கள். சாதாரணமான சோதனைகள் அல்ல அவர்களுக்கு வந்தது, சோதனைகளால் அவர்கள் உசுப்பி எடுக்கப்பட்டார்கள். ஹத்தா யகூலர் ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹ், அந்த நேரத்தில் இருந்த அல்லாஹ்வுடைய நபியும் அவருடன் இருந்த ஈமான் உள்ளவர்கள், அவர்களை ஈமான் கொண்ட அந்த மூமின்களும் சொன்ன வார்த்தை, மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி ஏன் பிந்திக் கொண்டு செல்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரப்போகிறது என்று கேட்கிற அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். எங்களுடைய உதவி பிந்தியது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட சோதனைகளை சில பொழுது ஏற்படுத்துகிறான். தனிப்பட்ட வாழ்க்கையிலே சோதனைகள் வரும், குடும்ப வாழ்க்கையிலே சோதனைகள் வரும், குழந்தைகள் மூலமாக குடும்பத்தின் மூலமாக சோதனைகள் வரலாம், சமூக வாழ்க்கையிலே சோதனைகள் வரலாம். இது நாம் பலகீனப்பட்டு போகக்கூடிய ஒன்று அல்ல. உண்மையில் சோதனைகள் வருவது நாம் ஹக்கிலே இருக்கிறோம், நாம் சோதிக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். நுபுவத் கிடைப்பதற்கு முன்னால் மக்களால் பல விதத்திலும் பாராட்டப்படுகிறார்கள், பல புகழ் பெயர்கள் அவர்களுக்கு. எல்லோரும் அவர்களை, எங்களில் நீங்கள் தான் உண்மையாளர், நியாயமானவர், நீங்கள் தலைவராக வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் தீனுல் இஸ்லாம், அல்லாஹு தஆலா எப்பொழுது அந்த தீனை அவர்களுக்கு கொடுக்கிறானோ, அந்த தீனுல் இஸ்லாத்தை மக்களுக்கு முன்னால் வைக்க ஆரம்பிக்கிறார்களோ, அந்த நாளில் அவர்களுக்கு ஆரம்பித்த பிரச்சினை அது அவர்கள் உலகத்தை விட்டு கண் மூடும் வரைக்கும் முடியவில்லை. பிரச்சனைகள் மாறி 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 இவர்களுக்கு வந்து கொண்டே இருந்தது. ஒரு பிரச்சனை முடிகிறது, இது முடிந்து விட்டதே என்று நினைப்பதற்குள் அடுத்த பிரச்சனை ஆரம்பமாகி விடுகிறது. இப்படியாக ஒவ்வொரு கட்டத்தையும் பார்த்தால் பல விதத்திலும் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அதற்கு பின்னால் கிலாபத்துடைய காலம் ஆரம்பம். கிலாபத்துடைய காலத்தை பற்றி எடுத்து வாசித்து பாருங்கள், பிரச்சனைகள் வேறு தோற்றத்திலே வர ஆரம்பிக்கிறது. கிலாபத்துடைய காலத்திலே ஆரம்பித்த பிரச்சனைகள் தொடராக ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் சோதனைகள், கிலாபத் முடியும் வரைக்கும் அந்த சோதனைகள் இல்லாமல் போகவில்லை. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காலங்களிலையும் முஸ்லிம்களுக்கு பல விதத்திலும் சோதனைகள் வந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, சோதனைகள் என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு மனிதனுக்கு சோதனை வரும் பொழுது அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. மக்காவுடைய காலத்தை நாங்கள் பார்த்தால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த கொஞ்ச சஹாபாக்களுக்கும் பயங்கரமான பிரச்சனை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த நல்ல பெயர்கள் எல்லாம் பறிக்கப்படுகிறது. அஸ்ஸாதிக் அல் அமீன் என்ற பெயர்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு இப்பொழுது அவர்களை மஜ்னூன், சாஹிர், கத்தாப் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இவர் பொய்யர், இவர் ஒரு சூனியக்காரர், இவர் இவர் பைத்தியகாரர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அவர்களை பற்றிய தவறான விமர்சனங்களை பரத்த ஆரம்பிக்கிறார்கள். மக்காவுக்கு வெளியேயும் அவர்களை பற்றிய தவறான விமர்சனங்கள் செல்ல ஆரம்பிக்கிறது. அவர்களோடு இருந்த கூட இருந்த பலகீனமானவர்கள், அடிமைகளாக இருந்து கொண்டு இஸ்லாத்தை தழுவி இருந்தவர்களை, அவர்கள் அடிமைகள், அவர்களை கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற ஒரே காரணத்தினால் அவர்களை வேதனை செய்கிறார்கள், வதைக்கிறார்கள். பயங்கரமான வேதனைகள் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படியாக பல விதத்திலும் அவர்களுக்கு அதாபு கொடுக்கிறார்கள், வேதனை கொடுக்கிறார்கள், அவர்களை சித்திரவதை செய்கிறார்கள். இன்னும் சில பலகீனர்கள் கொலை செய்யப்பட்டும் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களை, இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கட்டமாக இருந்தது, சோதனைக்குரிய கட்டமாக இருந்தது. இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக மக்காவிலே ஒவ்வொரு நாளும் மக்காவுடைய தலைவர்களாக இருந்தவர்கள், மக்காவுடைய ஆட்சி யாருடைய கையில இருந்ததோ அப்படிப்பட்டவர்கள், காபாவை தங்க வசம் வைத்திருந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு எதிராக பல விதத்திலும் சூழ்ச்சி செய்கிறார்கள். இன்று அபூஜஹலுடைய வீட்டிலே கூட்டம் நடக்கிறது, நாளை வலீதுடைய வீட்டிலே கூட்டம் நடக்கிறது, நாளை மறுநாள் இன்னும் ஒரு மக்கா குறைசிகளுடைய தலைவருடைய வீட்டிலே கூட்டம் நடக்கிறது. அவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள். வைத்தியம் குருபி கல்லதீன கஃபரூலியுத் பிதூப் அவ் யுஹ்ரிஜூப் வயம்குரூன வயம்குருல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்த ஆலோசனைகளை குர்ஆனிலே தெளிவாக சொல்லி இருக்கிறார். நபி அவர்களுக்கு அறிவித்துக் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் இவர்கள் அவர்களுக்குள்ளே ஆலோசனை செய்கிறார்கள், சதி செய்கிறார்கள். இவரை கொலை செய்வதா, அல்லது இவரை ஊரை விட்டு வெளியே அனுப்பிவிடுவதா? இவர்கள் பெருகி கொண்டு செல்கிறார்கள். இவர்களை நாம் என்ன செய்யலாம்? இப்படிப்பட்ட ஆலோசனைகள் இவர்கள் சதிகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு அறிவித்துக் கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு கட்டம், எல்லா வகையிலும் அவர்கள் இலக்கு வைக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட கட்டத்திலே ஈமான் கொண்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்த வழி என்னது? பயங்கரமான பிரச்சனைகள். இப்பொழுதுதான் மக்காவுடைய பிரச்சனைகள் மிக பயங்கரமாக வெடித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே தான் சூரத்துல் முஸ்ஸம்மில் இறங்குகிறது. சூரத்துல் முஸ்ஸம்மில் அந்த சூரா என்ன சொல்கிறது? அந்த சூரா பேசக்கூடிய ஒரே தலைப்பு இரவுடைய தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை. யா அய்யுஹல் முஸ்ஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்பஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா. போர்வையை போத்திக் கொண்டிருப்பவரே, இரவிலே தூக்கத்திலிருந்து எழுந்து நில்லுங்கள். இரவின் அரைவாசி பகுதி அல்லது அதைவிட குறைவான காலம் நீங்கள் தொழுகையிலே செலவிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த சூராவிலே சொல்கிறார். பிரச்சனை ஒரு பக்கம், பகலிலே பயங்கரமான பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் வருகிறது. பிரச்சனை வரும் பொழுது இரவுடைய தூக்கத்தின் நேரத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். இன்னா சனுல்கி அலைக கவுலன் சகீலா, அந்த ஆயத்துகளுடைய தொடரிலே அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்கள் மீது நாங்கள் பாரமான ஒரு சட்டத்தை போட போகிறோம். உலமாக்கள் சொல்கிறார்கள், அதுதான் இந்த பாரமான சட்டம். இரவிலே தூக்கத்தை குறைக்க சொல்கிறான், இரவிலே எழுந்து தஹஜ்ஜுதிலே ஈடுபடுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளை வருகிறது. இந்த இந்த ஆயத்து இந்த சூராவுடைய ஆரம்ப பகுதி இறங்கிய நாளில் இருந்து நபி அவர்களும் சஹாபாக்களும் அந்த நேரத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த அனைவரும் கட்டாயப்படுத்தப்பட்டு இரவு தொழுகையிலே தஹஜ்ஜுதிலே ஈடுபடுகிறார்கள். இந்த சூராவுடைய கடைசி பகுதி இறங்குவதற்கு ஒரு வருஷ காலம் சென்றது. ஒரு வருஷ காலம் வரைக்கும் அவர்களுக்கு இந்த தொழுகை கட்டாயப்படுத்தப்பட்டிருந்தது. ஒரு வருஷத்துக்கு பின்னால் சூராவுடைய கடைசி பகுதி இறங்குகிறது. அல்லாஹு தஆலா அந்த சட்டத்திலே ஒரு தளர்வை ஏற்படுத்துகிறார். முன் ஆரம்பத்திலே இருந்த அந்த கட்டாயத்தை நீக்கி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொஞ்ச நேரத்தை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம், உங்களுக்கு கஷ்டம் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும் என்ற விஷயங்களை எல்லாம் மிக தெளிவாக சூரா முஸ்ஸம்மிலுடைய கடைசியிலே அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கிறான். கண்ணியமானவர்களே, அது வரைக்கும் அல்லாஹு தஆலா அவர்களை ஈடுபடுத்தியது இரவு தொழுகையிலே. உலகத்தில் ஒவ்வொரு தலைவர்களும் தங்களுக்கு நெருக்கமானவர்கள், தங்களுடைய கட்சிக்காரர்கள் அவர்களை அவர்கள் தன்னை சந்திப்பதற்காக வேண்டி சில நேரங்களை ஒதுக்கி வைக்கிறார்கள். அவர்கள் அந்த நேரத்திலே அவர்களிடத்திலே செல்கிறார்கள், நெருக்கமாக பேசுவார்கள், பிரச்சனைகளை சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களில் தனக்கு மிக நெருக்கமானவர்களுக்காக வேண்டி ஒதுக்கி இருக்கிற நேரம்தான் இரவுடைய நேரம், தஹஜ்ஜுதுடைய நேரம். தஹஜ்ஜுதுடைய நேரம் என்பது அல்லாஹு தஆலா தனக்கு நெருக்கமானவர்கள் தன்னுடன் இரகசியம் பேசுவதற்காக வேண்டி ஒதுக்கி இருக்கிற நேரம். அதனால்தான் உலமாக்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு தஹஜ்ஜுதுடைய தொழுகை பாரமாக இருக்கிறதா, தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே உங்களுக்கு உடலை உங்களுடைய படுக்கையிலிருந்து தூக்குவது அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதா, இப்பொழுது நீங்கள் யோசிக்க வேண்டும், என்னுடைய ரப்பு தனக்கு நெருக்கமான அத்தனை பேர்களையும் இந்த நேரத்திலே தன்னிடம் அழைக்கும் பொழுது என்னை மட்டும் ஏன் தூரமாக வைத்திருக்கிறார், நான் என்ன பாவம் செய்தேன், நான் எவ்வளவு துர்பாக்கியசாலியாக இருக்கிறேன் என்று சிந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலா தன்னுடைய நெருக்கமான அடியார்களுக்கு ஒதுக்கி வைத்திருக்கிற நேரம். புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத்தில் வந்திருக்கிறது, இரவில் மூன்றில் இரண்டு பகுதி கழிந்து விட்டால் இந்த சஹருடைய நேரத்திலே முதல் வானத்திலிருந்து அல்லாஹ் மக்களை அழைக்கிறான், மனிதர்களே உங்களில் தேவைகளை கேட்பவர்கள் யாரும் இருக்கிறீர்களா, எந்த தேவையை கேட்டாலும் நான் தருகிறேன், பாவங்கள் செய்துவிட்டு பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பவர்கள் யாரும் இருக்கிறீர்களா, நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்று மக்களை அல்லாஹ் அழைக்கிறான். கண்ணியமானவர்களே, எத்தனை பேர்கள் அந்த நேரத்திலே எழுந்து அல்லாஹ்வின் பக்கம் விரைகிறோம். எங்களுடைய ஊருக்கு ஒரு தலைவர் வந்துவிட்டால், நாட்டுடைய அரசர் வந்துவிட்டால், நாம் நம்முடைய பிரச்சனைகளை சொல்வதற்கு அவரை நோக்கி எவ்வளவு வேகமாக விரைவோம். அரசர்களுக்கெல்லாம் அரசன், இந்த பூமிக்கு சொந்தக்காரன், வானங்களுக்கு சொந்தக்காரன், உலகத்துக்கே சொந்தக்காரன். அவன் நம்மை பார்த்து கேட்கிறான், தேவைகள் இருக்கிறது என்றால் சொல்லுங்கள், நான் நிறைவேற்றி தருகிறேன். எத்தனை பேர்கள் அவனிடத்திலே போய் எங்களுடைய தேவைகளை சொல்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா எதை கேட்டாலும் கொடுக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நேரம், துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் தஹஜ்ஜுதுடைய நேரம். நம்முடைய எத்தனையோ தஹஜ்ஜுதுடைய நேரங்கள் வெறும் தூக்கத்திலே கழிந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, தஹஜ்ஜுதுடைய அந்த தொழுகையிலே அல்லாஹ் மனிதனுடைய வெளிச்சத்தை வைத்திருக்கிறான். வாழ்க்கையிலே வெளிச்சம் வேண்டுமா? உள்ளத்திலே வெளிச்சம், முகத்திலே வெளிச்சம், நம்முடைய சிந்தனைகளிலே வெளிச்சம் வேண்டுமா? தஹஜ்ஜுதுடைய தொழுகையிலே அந்த வெளிச்சத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுதுடைய தொழுகைக்கு எழுந்து விட்டால் ஒரு துஆ கேட்பார்கள், அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வஃபீ ஸம்ஈ நூரா வஃபீ பஸரி நூரா, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலே வெளிச்சத்தை ஏற்படுத்துவாயாக, என்னுடைய பார்வையிலே வெளிச்சத்தை ஏற்படுத்துவாயாக, என்னுடைய கேள்வியிலே வெளிச்சத்தை ஏற்படுத்துவாயாக, என்னுடைய ஒவ்வொரு எலும்பிலும் வெளிச்சத்தை ஏற்படுத்துவாயாக, என்னுடைய மூளையிலே வெளிச்சத்தை தருவாயாக, அதிம்லி நூரா, இப்படியாக ஒவ்வொரு உறுப்பிலும் வெளிச்சத்தை கேட்பார்கள். கடைசியாக கேட்பார்கள், அதிம்லி நூரா, எனக்கு தரக்கூடிய வெளிச்சத்தை பெரிய வெளிச்சமாக தருவாயாக. உலமாக்கள் சொல்கிறார்கள், ஏன் அந்த நேரத்திலே எழுந்து வெளிச்சத்தை கேட்கிறார்கள்? அல்லாஹு தஆலா அந்த நேரத்திலே எழுந்து அவனுக்கு முன்னால் தொழக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக பெரும் பரிசு என்றால் அது அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய நூரை கொடுக்கிறான், தன்னுடைய வெளிச்சத்தை கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, வாழ்க்கையிலே வெளிச்சம் வேண்டுமா? வாழ்க்கையில ஆரோக்கியம் வேண்டுமா? அந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ் தஹஜ்ஜுதுடைய தொழுகையிலே வைத்திருக்கிறான். அதிலே இருக்கிற இன்பம், அதை தொழுபவர்கள் தான் அதை உணர்ந்து கொள்கிறார்கள். இரவு இஷா தொழுகையே ஜமாத்துடன் தொழக்கூடியவர்களுக்கு உலமாக்களிடத்தில் ஒரு பெயர் இருக்கிறது, சலாஃபீனுல்லைல். இஷா தொழுகையை ஒருவர் ஜமாத்துடன் தொழுது விட்டால் அவருக்கு பெயர் சுல்தானுல்லைல், இரவுடைய அரசர். ஏனென்றால் அந்த தொழுகையை தொழக்கூடியவர்கள் அந்த ராவிலே, அந்த இரவிலே எப்படிப்பட்ட நிம்மதி, எப்படிப்பட்ட சந்தோஷம் அவர்களுக்கு கிடைக்கிறது என்றால் அரசர்களுக்கு கூட அந்த நிம்மதியும் சந்தோஷமும் கிடைப்பதில்லை. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அல்லாஹ் இந்த தொழுகைக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, நல்லோர்களுடைய அடையாளம், சாலிஹீன்களுடைய அடையாளம் தஹஜ்ஜுதுடைய தொழுகை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியின் சகோதரர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் வாலிபத்திலே திருமணம் ஆகுவதற்கு முன்னால் ஒரு கனவு காண்கிறார்கள். யாரோ வந்து தன்னை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். இங்கே அவருடன் சென்று பார்த்தால் நரகத்துடைய ஓரத்துக்கு தன்னை கொண்டு சென்று விட்டார்கள். பார்க்கிறார்கள், பயங்கரமான வேதனை நடந்து கொண்டிருக்கிறது. நரகத்துடைய ஓரத்துக்கே தான் தன்னை கூட்டிக் கொண்டு சென்று விடுகிறார்கள். பயந்து போகிறார்கள். கூட்டிக் கொண்டு போனவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை, இப்படி ஒரு கனவை காண்கிறார்கள். அந்த கனவை போய் தன்னுடைய சகோதரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஹப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொல்கிறார்கள். ஹப்ஸா அவர்கள் நபி அவர்கள் வரும் வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்து இந்த கனவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கிறார்கள். இந்த கனவை கேட்ட நபி அவர்கள் சொன்னார்கள், நஅமர் ரஜுலு அப்துல்லா லவ் கான யுஸல்லி பில்லைல். இந்த கனவுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். ஒரு மூமின் நரகத்தை கண்டிருந்தால் அவரிடத்துல ஏதோ ஒரு குறைபாட்டை அது உணர்த்துகிறது. சொன்னார்கள், நஅமர் ரஜுலு அப்துல்லா, உங்களுடைய தம்பி அப்துல்லா மிக நல்ல மனிதர், லவ் கான யுஸல்லி பில்லைல், ஆனால் அவர் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவராகவும் இருந்து விட்டால் என்று சொன்னார்கள். இந்த செய்தி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அவர்கள் பிற்காலத்திலே சொல்கிறார்கள், இந்த வார்த்தை எனக்கு சொல்லப்பட்ட நாளில் இருந்து இன்று வரைக்கும் ஒரு நாள் கூட எனக்கு தஹஜ்ஜுதுடைய தொழுகை தவறவில்லை என்கிறார்கள். சாலிஹீன்கள் நல்லோர்களுடைய அடையாளம் தஹஜ்ஜுதுடைய தொழுகை. அலைக்கும் பிக்யாமில் லைல் ஃபஇன்னஹு தஃபுஸ் ஸாலிஹீன கப்லகும் சொன்னார்கள். தஹஜ்ஜுதுடைய தொழுகையை கண்டிப்பாக தொழுது வாருங்கள், ஏனென்றால் உங்களுக்கு முன்னால இருந்த சாலிஹான மனிதர்களுடைய சுன்னத்தாக அது இருந்திருக்கிறது. சாலிஹான மனிதர்களுக்கு அடையாளம் தஹஜ்ஜுதுடைய தொழுகை. ஒருவர் தன்னை சாலிஹான மனிதர் என்று சொல்றார், நான் நல்ல மனிதர் என்று வாதிடுகிறார், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே தஹஜ்ஜுதுடைய தொழுகை இல்லை என்றிருந்தால் அவர் தன்னுடைய வார்த்தையிலே வாதத்திலே 100% உண்மையானவராக இருக்க முடியாது. ஏனென்றால் அவரிடத்தில் சாலிஹீன்கள்ட்ட இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு அடையாளம், மிகப்பெரிய ஒரு சுன்னா அது காணப்படவில்லை. ஆகவே அவருடைய வார்த்தையிலே அவர் பூர்த்தியாக உண்மையாளராக இருக்க முடியாது. கண்ணியமானவர்களே, நாளைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு இருந்தால் நாங்கள் இன்றே அதற்காக வேண்டி தயாராகிறோம். நாளைக்கு எனக்கு முக்கியமான ஒரு பேச்சு இருக்கிறது, அல்லது எனக்கு ஒரு நிகழ்வு இருக்கிறது, ஒரு திருமணம் இருக்கிறது என்று சொன்னால் நாம் இன்றைய தினமே ஓய்வெடுத்துக் கொள்கிறோம். முக்கியமான வேலைகளை நாம் அவசரமாகவே முடித்துக் கொள்கிறோம், ஏனென்றால் நாளைக்கு எனக்கு முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கிறது. நேரகாலத்துடன் நாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்கிறோம், தூங்கி விடுகிறோம். ஏன்? நாளைக்கு முக்கியமான நிகழ்வு இருக்கிறது என்பதற்காக. கண்ணியமானவர்களே, நாம் எப்படி அந்த நிகழ்வுகளுக்காக ஒரு நாள் முன்பதாகவே தயாராகிறோமோ, அந்த நிகழ்வுகள் அனைத்தையும் விட நாம் முந்திர தினமே தயாராகுவதற்கு மிக மிக பொருத்தமான, மிக தகுதி உள்ள ஒன்று என்று சொன்னால் அதுதான் நம்முடைய நாளைய தஹஜ்ஜுதுடைய தொழுகை. நான் ரப்புல் ஆலமீனுடன் பேசப்போகிறேன், நாளைக்கு எனக்கு தஹஜ்ஜுத் தொழுகை இருக்கிறது, அதனால் இன்றைய தினமே நான் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். முன்கூட்டியே நேரகாலத்துடன் தூங்கிவிடுவது, பகல் நேரத்திலே கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது, முன்னைய தினமே கண்களை கெட்ட பார்வையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது. ஏனென்றால் நான் இப்படியெல்லாம் செய்கிறேன், நாளையுடைய தஹஜ்ஜுத் தொழுகை எனக்கு தவறிவிடக் கூடாது என்பதற்காக. கண்ணியமானவர்களை, நாம் எத்தனையோ பெரும் நிகழ்வுகளுக்காக தயாராகுவதை போல அதை விடவும் கூடுதலாக முக்கியத்துவம் கொடுத்து தயாராக வேண்டிய ஒன்றுதான் நம்முடைய நாளைய தஹஜ்ஜுத் தொழுகை. சில பொழுது நாம் தஹஜ்ஜுத் தொழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், ஆனால் நம்முடைய நஃப்ஸு நமக்கு சொல்கிறது, நேர காலத்துடன் எழுந்துவிட்டால் உடல் களைத்து போய்விடும், நாளைக்கு காரியங்களை சரியாக செய்து கொள்ள முடியாமல் போய்விடும் என்றெல்லாம் நம்மை பயமுறுத்துகிறது நம்முடைய நஃப்ஸு, நம்முடைய ஷைத்தான் அப்படிப்பட்ட எண்ணங்களை நமக்குள்ளே உண்டாக்குறான். கண்ணியமானவர்களே, அதில் எந்த உண்மையும் கிடையாது. வாழ்க்கையுடைய ஆரோக்கியத்தை அல்லாஹ் தஹஜ்ஜுதுடைய தொழுகையிலே வைத்திருக்கிறான், அந்த தொழுகையிலே சந்தோஷத்தை வைத்திருக்கிறான், அந்த தொழுகையிலே அல்லாஹ் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறான். பழகிவிட்டால், அந்த நேரத்தில் எழுந்து தொழுவதற்கு பழகிவிட்டால் வாழ்க்கையில அந்த நாட்கள்ல நம்முடைய வேலைகளுக்கு எந்த கஷ்டமும் ஏற்படுவதில்லை. இரண்டாவது, இப்படியே நினைத்து நினைத்து வாழ்க்கையில எத்தனையோ இரவுகளை தூக்கத்தில் கழித்து விட்டோம். கொஞ்சம் இன்பமாக இருந்தது இல்லை என்பதற்கில்லை, நாம் தூங்கிய இரவுகள் நமக்கு கொஞ்சம் இன்பம் தந்தது, இன்பமாக தூங்கினோம். ஆனால் அந்த இன்பம் அந்த இரவுகளோடு முடிந்து போய்விட்டது. அந்த நாட்களில், அந்த இரவுகளில் நாங்கள் அந்த தூக்கத்தை விட்டு எழுந்து சிறிய ஒரு தியாகம் செய்து தொழுவிருந்தால் நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியங்கள், நாம் இங்கே இருக்க வேண்டியவர்கள் அல்ல, நாம் எங்கேயோ இருந்திருப்போம். நாம் எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு போயிருப்போம், அந்த இரவுகளை நாம் எத்தனை கோடி கொடுத்தாலும் திருப்பி எடுக்க முடியாது. கழிந்து போனவைகளை திருப்பி எடுப்பதற்குரிய செல்வம், கொடுக்கப்பட்ட செல்வந்தர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு செல்வம் யாருக்கும் இல்லை. கண்ணியமானவர்களே, இன்பத்துக்காக வேண்டி எத்தனையோ இரவுகளை தூங்கி கழித்து விட்டோம். அந்த இன்பம் அந்த நாளோடு முடிந்து போய்விட்டது. ஆனால் நாம் அந்த இரவை தூக்கத்திலே கழித்த காரணத்தினால் வாழ்க்கையிலே கிடைக்க இருக்கிற நிரந்தரமான எத்தனையோ இன்பங்களை தவறவிட்டிருக்கிறோம். இதற்கு பிறகு இருக்கிற சில இரவுகள், நமக்கு எத்தனை இரவுகள் மீதம் இருக்கிறது என்பது நமக்கே தெரியாது. சிலருக்கு ஒரு இரவு தான் மீதமாக இருக்கலாம், இன்னும் சிலருக்கு சில இரவுகள் மீதமாக இருக்கலாம். இதற்கு பின்னால இருக்கிற இரவுகளையும் நாங்கள் இப்படியே இன்பத்துக்காக தூக்கத்திலே கழித்து விடுவதா, அல்லது என்னுடைய ரப்புடைய சந்தோஷத்துக்காக, என்னுடைய நிரந்தரமான இன்பங்களை நான் பெற்றுக் கொள்வதற்காக சொல்லப்போகிறேனா என்ற முடிவை நாங்கள் தான் எடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில தனிப்பட்ட வகையில நமக்கு பிரச்சனைகள் வருகின்றன. நம்முடைய குழந்தைகளுக்கு நோய் வருகிறது, நம்முடைய மனைவிக்கு நோய் வருகிறது, பெற்றோர்களுக்கு நோய் வருகிறது, குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகிறது, இப்படியாக கொடுக்கல் வாங்கலிலே பிரச்சனை வருகிறது, வருமானத்திலே பிரச்சனை வருகிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வரும் பொழுதெல்லாம் நம்முடைய கவனங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். உடனடியாக நமக்கு வர வேண்டிய சிந்தனை, நான் தஹஜ்ஜுதுடைய தொழுகையிலே குறைபாடு செய்திருக்கிறேன், தஹஜ்ஜுதிலே எழுந்து இந்த பிரச்சனையை அல்லாஹ்விடத்திலே சொல்ல வேண்டும். அல்லாஹ் கேட்கிறான் தானே, ஏன் சொல்லக்கூடாது? சமூக ரீதியான பிரச்சனைகள் வரும் பொழுது, மக்காவுடைய அந்த பிரச்சனைகளின் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு காட்டிய வழிகாட்டல் நமக்கு தருகிற பாடம், நம்முடைய கவனங்கள் அல்லாஹ்வின் பக்கம், தஹஜ்ஜுதுடைய தொழுகையின் பக்கம் போக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிம்களும் இரவிலே எழுந்து தஹஜ்ஜு தொழுது அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று அழக்கூடியவர்களாக மாறிவிட்டால் நம்முடன் உலகத்துடைய எந்த சக்தியும் மோதி வெல்ல முடியாது. இந்த உம்மத்துடைய தொடரான சரித்திரத்திலே எந்தெந்த காலங்களில் எல்லாம் இரவு தொழுகை உள்ளவர்களாக இந்த உம்மத் சமுதாயம் இருந்திருக்கிறதோ அதுவரைக்கும் இவர்களை யாரும் நிகழ்த்தது கிடையாது. இது சரித்திரம் நமக்கு சொல்கிற உண்மை. கண்ணியமானவர்களே, இது கால வரைக்கும் நாங்கள் தஹஜ்ஜு தொழக்கூடியவர்களாக இருந்தால் அதனுடைய கவனத்தை இன்னும் நாம் அதிகமாக்குவோம். இது கால வரைக்கும் நாம் தஹஜ்ஜு தொழுகையிலே குறை செய்யக்கூடியவர்களாக இருந்து வந்திருந்தால் இதற்கு பிறகாவது நாம் தஹஜ்ஜு தொழுகையை ஆரம்பிப்போம். இல்லாவிட்டால் தவறி போகக்கூடிய ஒவ்வொரு இரவும் நஷ்டத்திலே சென்று கொண்டிருக்கிறது. வியாபாரத்திலே வரக்கூடிய நஷ்டம் நமக்கு தெரிகிறது, நம்முடைய வருமானங்கள்ல வரக்கூடிய நஷ்டம் நமக்கு தெரிகிறது. ஆனால் இந்த தொழுகைகள் தவறி போகிறது, இதனால் வரக்கூடிய நஷ்டம் நமக்கு இப்பொழுது தெரிவதில்லை. கியாமத்துடைய நாளிலே சுவர்க்கத்திலே போய் கூட மனிதன் கவலைப்படக்கூடிய நிலை உண்டாகும். நான் தவறிவிட்டேனே. தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தனியான அந்தஸ்துகளை வைத்திருக்கிறான். அப்துல்லாஹி இப்னு சலாம், ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேதத்தை படித்த ஒரு மனிதராக இருந்தவர்கள். நபி அவர்கள் மதீனாவுக்கு போயிருக்கிறார்கள். இவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். சொல்கிறார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு பயான் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய நாவிலிருந்து வந்து என்னுடைய காதிலே வந்து விழுந்த முதலாவது வார்த்தை அவர்கள் சொல்கிறார்கள், ஐயுஹன்னாஸ் அஃஸு ஸலாம் வஅத்இமு தஆம் வஸல்லு பில்லைலி வன்னாஸு நியாம். மனிதர்களே, சலாத்தை பரத்துங்கள், எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்கள். இரண்டாவது அத்இமு தஆம், மக்களுக்கு சாப்பாடு கொடுங்கள், விருந்து கொடுங்கள். மூன்றாவது சொன்னார்கள், வஸல்லு பில்லைலி வன்னாஸு நியாம், இரவையில மனிதர்கள் எல்லாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் எழுந்து தஹஜ்ஜுடைய தொழுகையிலே ஈடுபடுங்கள் சொல்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டதும் இஸ்லாத்துடைய ஆர்வம் எனக்குள்ளே வந்துவிட்டது, போனேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாம் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் தான் இப்பொழுது நமக்கு தஹஜ்ஜுடைய தொழுகை. முடிவெடுத்தால், நமக்குள்ள உறுதி நாம் எடுத்துக்கொண்டால் இன்ஷா அல்லாஹ் இது நமக்கு பாரமாக இருக்க மாட்டாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் அவன் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நீ விரும்பக்கூடிய அமல்களிலே எங்களை ஈடுபடுத்துவாயாக. நீ வெறுக்கக்கூடிய பாவங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. நீ விரும்பக்கூடிய அமல்களில் எங்களுக்கும் ஆசையையும் விருப்பத்தையும் ஏற்படுத்தி தருவாயாக. நீ வெறுக்கக்கூடியவைகளில் எங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்துவாயாக. யா அல்லா, எங்களுக்கு உதவி செய்வாயாக. எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீ அறிந்தவனாக இருக்கிறாய். யா அல்லா, எங்களுடைய தனிப்பட்ட சமூக ரீதியான அத்தனை பிரச்சனைகளுக்கும் யா அல்லா நீயே தீர்வை அவசரமாக தருவாயாக. வாஹு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
For more lectures, visit slhub.com.